ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சூத்திரம் ஒன்று. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பா, நான்காவது வெண்பா இந்த சூத்திரத்தை புரியது. இறைவன் எவ்வளவு செயல்களை செய்தாலும் அதனால் பாதிக்கப்படாதவன், அதனால எந்த விதமான மாற்றமும் அடையாதவன். அதற்கு ரெண்டு உதாரணங்களை சொல்றார். உதாரணம் சொன்னா நமக்கு புரியும். அதனால உலகியலிலே நமக்கு தெரிந்த சில உதாரணங்களை சொல்லி அதன் மூலமாக எப்படி இறைவன் இவைகளினால் எல்லாம் அவன் தாக்காது இருக்கிறான், அவைகள் பற்றாது இருக்கிறான் அப்படிங்கறத சொல்றார். நோக்காது நோக்கி நொடித்தன்றே காலத்தின் தாக்காது நின்று உளத்தின் கண்டு இறைவன் ஆக்காதே கண்ட நன உணர்வில் கண்ட கனவு உணர கண்டவனில் இற்று இன்று ஆம் கட்டு. இறைவன் அப்படிங்கறத முதல்ல எடுத்துக்கணும். காலத்தின் தாக்காது நின்று, காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்தை நாம் கணக்கிடுகிறோம், நொடி வினாடி, அப்புறம் நிமிஷம், மணி மணி, அப்புறம் பகல், இரவு, நாள், வாரம், அப்புறம் 15 நாட்கள் பட்சம், அப்புறம் மாதம், வருடம், அப்புறம் 60 வருடத்தை ஒரு கணக்கீடு, இப்படி எல்லாம் நம்ம கொண்டுகிட்டு போறோம். இவைகளெல்லாம் கால தத்துவத்தை நம்முடைய வசதிக்காக பகுத்திருப்பது. ஆனா கால தத்துவத்தில் இந்த கணக்கெல்லாம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம இப்ப 2000 வருஷம் தானே கணக்கு வச்சிருக்கிறோம், அதுக்கு முடி காலம் இல்லாம போயிட்டா இல்ல. அப்போ கால தத்துவத்தை நம்முடைய ஒரு வசதிக்காக அதை பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் காலம் இதற்கு கட்டுப்படாதது. இப்படி எல்லாம் பிரித்ததுனால காலம் ஏதாவது விகாரம் அடையுமா, துன்பம் அடையுமா, மாற்றம் அடையுமா அப்படின்னா அடையாது. இறைவன் முதலாகிய சிவபெருமான் காலம் என்னும் தத்துவம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பன நாள், மணி, வினாடி முதலியாக வேறுபட்டு தோன்றினாலும் விகாரமின்றி காலம் எப்படி நிற்கிறதோ அதுபோல இறைவன் தன் நிலையிலிருந்து சிறிதும் வேறுபடாமல் நிற்பான். அவன் வேறுபடாமல் நிற்பான்னா என்ன செஞ்சு வேறுபடாமல் இருப்பான்? சும்மா இருந்துகிட்டே வேறுபடாமல் இருப்பானா? அப்படி இருந்தா கூட, சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட கோடை காலமா இருந்தா வேர்க்கும், விகாரம் வந்துடும் நமக்கு வருமா இல்லையா? குளிர்காலமா இருந்தா குளிரும், உடனே நம்ம ஒரு போர்வை எடுத்து விகாரம் அடைஞ்சிரும், போத்திக்கணும். இப்படி மாற்றங்கள்லாம் நமக்கு உண்டாகும். ஆனால் இறைவன் எதனாலும் தாக்கப்படாதவன், பாதிக்கப்படாதவன். ஒரு அந்த காலத்துல ஊசி வெடின்னு ஒண்ணு இருக்கும், இந்த கேப்பு வெடிப்பாங்க பாத்தீங்களா, அது யார் வெடிப்பா? சின்ன குழந்தைகள் வெடிக்கும், ஒரு 5 வயசு குழந்தைகள் வெடிக்கும். ஒரு பெரிய பயலுவான் இருக்கான், கேப்பு வெடிச்சுன்னா கேப்பு வெடிச்சு அப்படின்னு பயப்படுவான். எங்கேயாவது அது வெடிக்கிற சத்தம் கூட அவன் பெருசு பொருட்படுத்த மாட்டான். இது ஒரு சின்ன உதாரணம். அது மாதிரி சிவபெருமான் தண்ணில் தானே உட்காந்துருப்பாரு, பிரபஞ்சனுடைய ஒரு பகுதி, ஒரு பால்வெளி மண்டலம் உடஞ்சிடுக்கல உழுவுது. அதனால அவரு நமக்கு வீட்டினுடைய ஒரு குடிசையினுடைய ஒரு பகுதி ஒரு ஓடு கீழே தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், நமக்கு பெரிய பாதிப்பு உண்டாயிடும். இதை ரிப்பேர் செய்யறதுக்கு யாரை போய் கூப்பிடுறது, எப்படி இதை சரி பண்றது, இதுக்கு எவ்வளவு செலவாகும், நம்மகிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லையே அப்படின்னா விகாரம் அடைஞ்சிரும். இதுதான் விகாரம் என்பது, அதனால கலக்கம் அடைதல். ஆனா சாமி இந்த பிரபஞ்சத்துல எங்க புட்டுக்கிட்டு போனாலும் சரி, ஏனென்றால் இந்த பிரபஞ்சமானது அவனுடைய கூற்றினுடைய ஒரு பகுதியில தான் இருக்கு. மாயை என்பது அவன் வியாபக பொருள், இதெல்லாம் வியாபியமாக அதுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கு. அதுவும் அவனுடைய வியாபகத்துக்கு இதெல்லாம் எட்டவே எட்டாது, ரொம்ப சின்னது. அதனால அதுல ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு பிளாஸ்டிக் போய் பல தரம் வாங்கிட்டு வரோம் கடத்துல இருந்து, ஒரு பிளாஸ்டிக் போய் பறந்து போயிடுது, நம்ம என்ன கவலையாப்பட போறோம் அதை பத்தி? அது போனா 1000 திட்டு வாங்க போறோம், கவலைப்படுவான். ஆகவே அவன் என்ன காரியங்கள் உலகத்துல நிகழ்ந்தாலும் அதனால் எதையும் பாதிக்கப்படாமல் நின்று அவன் அவனுக்குரிய செயல்கள், இந்த உயிருக்கு என்ன செய்யணுமோ அவனுடைய கருணையினால், கருணைமா கடலாக இருக்கின்ற சிவபெருமான் அதை செய்து கொண்டே இருப்பான். உயிர்கள் நன்றி இல்லாம அவனை பத்தி நினைக்காம அவனையே திட்டுனா, அவன் திருவுருவை போட்டு உடைச்சா கூட அவனுக்கும் மூச்சு கூட காத்த கொடுத்துருவான், அவனுக்கும் சாப்பாடை போட்டுருவான், அவனுக்கும் தங்க நிலத்தை கொடுத்து விடுவான், அவனுக்கும் சாதி எல்லாத்தையும் தந்துடுவான், காத்தெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருவான். அருளை நெருங்குவதற்கு தான் அவன் இறைவன் வகுத்த வழிபடி நடக்கணும். ஆனா அடிப்படையான தேவைகளை அவன் நாத்திகனு கூட அவன் தான் தந்துட்டு இருக்கான். கடவுள் மறுப்பு கொள்கையாளன் கூட சாமியுடைய அருளாளதான் அவன் ஜீவிச்சுட்டு இருக்கான் அந்த உலகத்துல. ஆகவே அவன் எதனாலும் தலனப்படாத, இதெல்லாம் நம்ம சாதாரண திருக்கோயிலுக்கு செல்கிறோம், கோயில்ல சாமியை பார்த்த உடனே நமக்கு ஒரு உணர்வு தோன்றும், அந்த சாமி எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை என்ன, அவருடைய சிறப்பின விபூதி மகிமைகள் என்று சொல்வார். அப்படி அவனுடைய மகிமைகளை நினைக்க நினைக்கதான் நாமும் அந்த மகிமைகள் சுரூபமாக மாறி அமையும். அதனால அவனுடைய மகிமைகளை நாம் சிந்திக்கணும். அது சிந்திப்பதற்குரிய வாய்ப்பு தான் அந்த நம்முடைய சாத்திரங்கள் நமக்கு தருகின்றன. அப்ப கடவுள் எதனாலும் பாதிக்கப்படாத பேராற்றல் படைத்தவன், பேரறிவும் பேராற்றலும் அனுகிரகமும் படைத்தவன். பேரறிவும் பேராற்றலும் வந்து ஒரே திவானா இருந்து எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துருந்தான். அனுகிரகமும் அவன்கிட்ட அதான் சேர்த்துக்கணும். அது அனுகிரகம் நான் பல தடவை சொல்லியிருக்கோம். அறிவினான் ஆவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கிடையாது. அறிவு ஜாதி அதிகமா இருக்குன்னா ஒருத்தன் பள்ளியுடனே போய் படிக்கல, ஆனால் அவன் எல்லோருக்கும் உதவியாக இருக்கிறான். அவன் தான் அறிஞன், அவனு தான் அறிஞன் நம்ம பேர் கொடுக்கணும். தன்னால் இயன்ற எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான், ஆனா படிக்கல. எழுத்து ஒண்ணு கூட தெரியாதுங்கிற எழுத்தை பார்த்தா படிக்க தெரியாது. அவன் எல்லோருக்கும் உதவியாக ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் சுயநலம் இல்லாமல் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன்தான் பேரறிஞன், அவன் தான் அறிவாளி. அறிவினான் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அடுத்தவர் வர்ற துன்பத்தை தன் துன்பமாக உணர வேண்டும். மருந்துல கலப்படம் பண்ற மாதிரி உணர்ந்தான்னாங்க, மருந்துல கலப்படம் நடக்குமா? இன்னும் எவ்வளவோ நடக்கும். பிரிதின் நோய் எத்தனை உயிர்கள் தாம் செய்கின்ற ஒரு காரியம் எத்தனை உயிர்களுக்கு துன்பம் தருகிறது நினைச்சு பார்க்கணும்ல. அறிவு அதிகமாக அதிகமாக தப்பு செய்யறதும் அதிகமாயிடும். ஆனால் அறிவுக்கு இலக்கணம் அது அல்ல, அறிவுக்கு இலக்கணம் அருள். அப்படி கடவுள் வந்து பேராற்றலோடும் பேரறிவோடும் இருக்கிறதுனால பேராற்றலையும் பேரறிவையும் அவன் மற்றவருடைய நன்மைக்காகவே அவன் செலவு செய்கிறான். அவன் என்ன செய்யறான், ஆக்காதே கண்டு படைக்காமல் படைக்கிறான், படைக்காமல் படைக்கிறான். நோக்காது நோக்கி காப்பாற்றாமல் காப்பாற்று, நொடியாமல் நொடித்து, நொடித்துன்னு இருக்கு நொடியாதுன்னு அதை சேர்த்துக்கணும். அழிக்காமலே அழித்து நிற்றாலால் அத்தொழிலை செய்தும் கற்றுகின்றான். அவன் ஒரு விதமான கட்டுப்பாடும் இல்லாதவன், சுதந்திரம் பொருந்தியவன், முதல்வன் சிவபெருமான் என்றும் விகாரம் அடையாதவன். அவன் நிர்விகாரி, எதனாலும் அவன் விகாரம் அடைய மாட்டான். களைப்போ சலிப்போ அதெல்லாம் அடையறதெல்லாம் விகாரம்னு பேரு, அந்த விகாரம்லாம் அவனுக்கு கிடையாது. இறைவன் இத்தன்மைக்கு இந்த இப்படி இருப்பதற்கு ரெண்டு உதாரணங்களை சொல்லி இதை புரிய வைக்கிறார் ஆசிரியர். உள்ளத்தின் உள்ளத்தின் ஒரு அறிஞர் இருக்கிறார், அவர் நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணியிருக்கிறார். அப்படி மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் அந்த மனன சக்தியிலே ஆற்றலுடையவராக இருக்கா, பெரிய விரிவுரைகள் எல்லாம் செய்கிறார். அவர் வந்து ஒரு நாள் சொற்பொழிவு செய்கிறார், தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு ஐயோ என்று இதெல்லாம் போயிட்டு அப்படின்னு கவலை போறாரு. ஒருவேளை மகிழ்ச்சி அடைஞ்சாலும் அடையலாம், நல்லா சொல்லிட்டு அந்த விஷயத்த எடுத்து சொன்னது சிறப்பாக சொல்லிட்டு. ஆகவே தன்னுடைய கற்ற நூலில் கற்றிருக்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்வதனாலே ஒருவன் எந்த விவகாரமும் அடைவதில்லை. அவன் மனன சக்தி அவன்கிட்ட அந்த மூளையிலே பதிவுகள் இருந்தன, அதை எடுத்து அவன் சொன்னானே தவிர அதனால அவன் எந்த விகாரமும் அடைவதில்லை. அதுபோல இறைவன் தன்னுடைய பேராற்றலின் காரணமாக செய்யக்கூடிய செயல்களினால் எந்த விதமான பாதிப்பும் அவன் அடைவதில்லை. இன்னொரு உதாரணம், கண்ட நனவு உணர்வில் கண்ட கனவு உணர கண்டவனின். இன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு கண்டிருக்கோம் நம்ம, அந்த கனவுல புலி வந்து துரத்து, வேகமா துரத்திட்டு வரும்பொழுது நடுவில் ஒரு தூரத்துல வந்து ஒரு கார் வருது, அதுல ஏறி நம்ம தப்பிச்சு வந்துடுறோம். அந்த புலி துரத்தும் பொழுது எப்படி அடிச்சிருக்கும் மனசு, படக்கு படக்குன்னு அடிச்சிருக்கும், கார் ஒண்ணு சந்தோஷப்பட்டு இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு போய் மறுநாள் கனவு ஒரு 6 மாசம் ஆச்சு, நம்மள்ட்ட அந்த கனவு சொல்றாரு. அந்த கனவு சொல்லும் பொழுது அவருக்கு ஏதாவது பயமோ அல்லது மகிழ்ச்சியோ ஒண்ணு ஒரு சம்பவம் மாதிரி நமக்கு சொல்லுவார். அப்ப கனவை நனவிலே சொல்லும் பொழுது எந்த விதமான பாதிப்பையும் ஒருவன் அடைவதில்லை. கற்ற நூலிலே சொன்ன கருத்துக்களை வெளியே சொல்லும் பொழுதும் கனவிலே கண்ட காட்சியை பற்றி மற்றவர்களிடம் விவரிக்கும் பொழுதும் அவன் எந்த விதமான மாற்றத்தையும் ஒரு மனிதன் அடைவதில்லை போல, இறைவனும் இவ்வளவு காரியங்களையும் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தும் நிலைநிறுத்தியும் ஒடுக்கியும் உயிர்களுக்காக அருளல் தொழிலை உயிர்களுக்காக மறைத்தல் தொழிலை செய்தும் அருளல் தொழிலை செய்தும் இத்தனை காரியங்களை செய்தும் அவன் எதனாலும் பாதிக்கப்படாமல் அவன் தன்னில் தானாகவே இருந்து கொண்டிருப்பான். சங்கல்ப மாத்திரையினால் அந்த பாருங்க, ஆக்காதே ஆக்கின்னு போடாம ஆக்காதே கண்டு அப்படின்னு சொல்றாங்க. அவன் சங்கல்ப மாத்திரையிலே செய்கிறான் என்பதை குறிப்பால் நமக்கு உணர்த்துகிறார் இந்த ஆசிரியர். தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்தருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடைதன் புகுந்தது விகாரம் என்னில். இந்த பஞ்சகிருத்தியங்களை சொல்லும்போது செய்யும் பொழுது சுவாமிக்கு விகாரம் வருகிறது அப்படின்னு சொல்றது மிக மிக தவறு அப்படின்னு சித்தியார் சொல்லுகிறது. ஒரு உதாரணம், ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்போ கற்றநூல் கல்வியும் கடமையும் பற்றி சொன்னது போல அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தோன்றுகிறது. சூரியன் காலையிலே புறப்பட்டு வந்த உடனே சூரியகாந்த கல், ஒரு கீழே கல்லு கிடக்கு, சூரிய ஒளியிலிருந்து நெருப்பை உண்டாக்குகின்ற கல் சூரியகாந்த கல். அந்த சூரியகாந்த கல்லுக்கு பக்கத்திலே நிறைய தாள் அல்லது செத்தைகள் எல்லாம் கிடக்கு. உடனே என்ன பண்ணும், சூரியகாந்த கல், அந்த சூரியனிலிருந்து ஒளியை வாங்கி சூரியகாந்த கல் அந்த பக்கத்தில் இருக்கிற செத்தை மேலாம் செலுத்தி அதை எரிய வச்சிடும், எரிய வைக்கும். அப்புறம் அதே சூரிய ஒளி ஒரு தடாகத்தின் பக்கம் வீசுகிறது, ஒளி இருக்கிறது, அங்க இருக்கின்ற தாமரை மலரை மலர வைக்கும் இல்லையா. சூரியன் அங்கிருந்து புறப்பட்டு வந்து மலர் அப்படின்லாம் சொல்ல மாட்டார், சூரிய ஒளியிலேயே மலர்ந்துடும். இன்னொரு இடத்துல தண்ணீர் இருக்கிறது, தடாகத்திலேயான தண்ணீர், அதுல இருக்கிற தண்ணீரை வந்து சூரியனுடைய ஒளி ஆவியாக்கி மேலே கொண்டு வரும், அழிக்கும். சூரியனுடைய ஒளி கல்லிலிருந்து கனலை உற்பத்தி செய்யும், மலரை மலர்வித்து வாழ்விக்கும், அதுக்கு பிறகு தண்ணீரை வற்ற செய்து மறைக்கும். இந்த மூன்று காரியங்களையும் சூரியனுடைய ஒளி செய்கிறது. அதனால் சூரியன் ஏதாவது பாதிக்கப்படுகிறதா? இல்ல இல்லையா, அதனுடைய ஒளிதானே செய்கிறது. அதுபோல இறைவனுடைய சங்கல்ப மாத்திரத்தில் பராசக்தியான ஒளி உலக காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறாள். அவன் எதனாலும் பாதிக்கப்படாமல் தன்னில் தானாக இருக்கிறான். இதோட என்ன அற்புதமா சொல்ல முடியும், சாமி விகாரம் இல்லாதவன் நம்ம போல அப்படின்ட்டு. தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்தருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையீசன் புகுந்தது விகாரம் எண்ணில் சாற்றிய கதிரோன் நிற்க தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கனலை நீரும் கரந்திடும் காசினிக்கு. இறைவன் சங்கற்ப மாத்திரையிலேயே இதை செய்கிறான். ரொம்ப அற்புதமா திருஞான சம்பந்த சுவாமிகள் நம்முடைய பக்கத்துல இருக்கிற நம்ம தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபுரம் என்ற ஊர் அந்த அந்த பதிகம் அது ரொம்ப எல்லாரும் படிச்சு பார்க்கணும். அந்த பதிகம் அப்படியே இந்த நினைவினாலே, நினைவு மாத்திரத்தினாலே இந்த உலகத்தை இறைவன் படைக்கிறான். நினைவு மாத்திரத்தினாலே அயனை அதிர்ச்சி நின்று இந்த உலகத்தை படைக்கிறான் அப்படின்னு ஒரு பாடலை சொல்கிறார். முதல் பாடல தான் இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடல். இரண்டாவது பாடலிலே அரியை அதிர்ச்சி நின்று நினைத்த மாத்திரத்திலேயே உலகத்தை அவன் காப்பாற்றுகிறான். ருத்ரனை அதிர்ச்சி நின்று நினைத்து நினைவினாலேயே இந்த உலகத்தை ஒடுக்கி ஒடுக்கிறான். அந்த அந்த பதிகம் முழுதும் ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம். அதுல இருக்கிறத நீங்க படிச்சு பாருங்க. அந்த யாரை நோக்கி செல்வத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம், அந்த மகாலட்சுமி உங்களுக்கு சேவை செய்வாள். சிவபுரத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கினாள். புவம் வழி கனல் புனல் புவிகலை வரைமறை உரைமறை திரிகுணம் அமர்நெறி திவம் மலி தரு சுரர் முதலியர் திகழரும் உயிர் அவை அவை தம பவமலி தொழிலது பவமதி தொழிலது நினைவோடு. இந்த வினைக்கு ஈடாக அருளப்பெறுகின்ற இந்த பிரபஞ்சத்தை அவன் என்ன பண்றானா, படைக்கிறானா? எப்படி படைக்கிறான்? நினைவோடு. பவமலி தொழிலது நினைவோடு. பவம்னா பிறவி, பிறவிக்கு ஏதுவான வினைக்கு ஈடாக இந்த பிரபஞ்சத்தை அவன் தோற்றுவிக்கிறான். அதை எப்படி தோற்றுகிறான்? நினைவோடு, தன்னுடைய சங்கல்பத்தினாலே தோற்றி. பதுமனன் மலரது மருவிய, பதுமனன் மலரது மரு, பதுமம் என்றால் தாமரை மலர், தாமரை மலரிலே வீற்றிருக்கின்ற அந்த பிரம்மா வடிவத்தில் அவன்தான் இந்த நினை அந்த தொழிலை அவன் படைத்த தொழிலை செய்கிறான். அப்ப பிரம்மாவை அதிர்ச்சித்து நின்று அவனை படைக்கிறான். பவமலி தொழிலது நினைவோடு பதுமனன் மலரது மருவிய சிவனது சிவபுரம் நினைபவர் செழு நிலநினில் நிலை பெறுவரே. இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழ்க்கை நடத்தணும்னா சிவபெருமானை, அது சிவபுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைக்க வேண்டும். அவன் என்ன செய்யறான்னா, பிரம்மாவை அதிர்ச்சித்து நின்று மலரவனை அதிர்ச்சித்து நின்று தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலே இந்த உலகத்தை அவன் படைக்கிறான். இரண்டாவது பாடல்ல அதையே சொல்லுகிறார். விளக்கம் சொல்லலாம், நேரம் ஆயிடும், அதுக்காக உங்களுக்கு அந்த குறிப்பு மட்டும் சொல்றேன். நினைவு அப்படிங்கிறது மலை பல வளர்தரு புவியடை. அந்த புவின்னு சொல்லும் பொழுது எப்படி இலக்கியம்லாம் எந்த இலக்கியத்துக்கும் நம்முடைய அருளாளருடைய இலக்கியத்துக்கு ஈடு கொடுக்க யாராலையும் முடியாது. மலை பல வளர்தரு, இந்த உலகத்திலே மலைகள் வளர்ந்து இருக்கின்றன. இப்படி மலை பல வளர்தரு புவியடை இந்த உலகத்திடை மறைதரு வழி மலி மனிதர்கள், மறைகளினுடைய வழியாக நடக்கின்ற மனிதர்கள் இங்க இருக்காங்களாம் இந்த பூமியில அவர் இருந்த காலத்துல. மறைதரு வழிமலி மனிதர்கள் நிலைமலி சுரர் முதல் உலகுகள் எல்லாத்தையும் உள்ளடக்கிறாரு. இந்த நான்கு மறைகள் சொல்லுகின்ற வழியாக இந்த உலகத்திலே வாடுகின்ற ஜீவர்கள் மனிதர்கள், அப்புறம் வான உலகத்திலே உள்ள நிலைமலி சுரர் நீண்ட காலம் வாழுகின்ற தேவர்கள், நிலைமலி நிலைத்து இருக்கக்கூடிய தேவர்கள் உலகுகள். இந்த அவ்வளவையும் இந்த மலைகள்லாம் தோன்றக்கூடிய இந்த உலகம், உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள், நீண்ட நாள் வாழக்கூடிய தேவர்கள், இப்படி விளக்கம் சொல்லலாம். நிலை பெறு வகை இவர்கள் நிலைத்து இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய காலம் வரையிலும் வாழ்வதற்காக நிலை பெறு வகை நினைவோடு மிகும் எதுல சங்கல்பிக்கிறான் சாமி? நம்முடைய ஆயில அவன் தான் தீர்மானிக்கிறான். நினைவோடு மிகும் அலைகடல் நடுவு அறிவியல் அமரறி உருவியல் வரன் உரைபதி. அலைகடல் நடுவு அறிவியல் அமரறி, அலைகடல் நடுவில் இருந்து கொண்டு அறிவியல் செய்து கொண்டிருக்கின்ற ஹரி ஹரி மகாவிஷ்ணு. உருவியல் வரன், அவனுடைய உருவத்தில் யார் இருக்கா? சிவபெருமான். அவன் தான் அந்த திருமாலை அதிர்ஷ்டத்தில் நின்று அந்த காத்தல் தொழிலை அவன் தான் செய்கிறான். அற்புதமான ஒரு சான்று நமக்கு. அலை கடல் இன்னும் 11 பாட்டும் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் அந்த பாட்டை, அந்த பாட்டோட நவரவே மாட்டீங்க நீங்க. அலைகடல் நடுவு அறிவியல் அமரறி உருவு இயல் பரன் உரைபதி. பரன் அவனுக்கு மேலானவன், படை அந்த காத்தல் தொழிலை செய்ய ஆணையிட்டுக் கொண்டிருக்கின்ற பரன், அவன் அதிர்ஷ்டத்தில் நிற்கின்ற சிவபெருமான். சிலை மலி மதில் சிவபுரம் நினைப்பவர் திருமகளோடு திகழ்வரே. அந்த சிவபெருமானை யார் நினைக்கிறார்களோ, இப்படி சங்கல்பம் மாத்திரத்தினாலேயே அரிய அதிர்ஷ்டித்து நின்று இந்த உலகத்தை யார் ஒருவன் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்ட சிவபெருமானை யார் ஒருவன் நினைக்கின்றார்களோ, அவர்கள் திருமகளோடு திகழ்வரே. செல்வ செழிப்போடு இந்த உலகத்தில் வாழ்வார். அடுத்தது ஒடுக்குதல், அதுவும் நினைவோடு. நினைவோடு எல்லாத்திலையும் பாட்டிலும் நினைவோடு இருக்கு. பழுதியில கடல் புனைதரு தழுவி, அப்படி முதல்ல மலையை சொன்னார். இப்ப கடல்கள் தழுவிய உலகம். பழுதியில கடல் புடை தழுவியபடி முதலிய உலகுகள் மலி. இப்படிப்பட்ட உலகங்கள் கடலில் உலகம் நிறைய இருக்குதான். உலகுகள் மலி, மலிந்த இந்த பிரபஞ்சம், குழுவிய சுரர், குழுமி இருக்கின்ற தேவர்கள், பிறர் தேவர்கள், அப்புறம் நாகர்கள், நரகர்கள், மனிதர்கள், குலம் மலிதரும் உயிர் அவை அவை எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு லிஸ்ட் போட்டாரு. தேவர்கள், உலகத்தில் உள்ள மனிதர்கள், சுரர்கள், நரர்கள், நாகர்கள் எல்லாம் சேர்த்து அவைகள் உயிர்கள். உயிர்கள் அவை அவை முழுவதும் அழிவகை நினைவோடு. அந்த உயிர்கள் எல்லாம் எந்த காலம் வரையிலும் இருந்து அவர்கள் அனுபவித்து ஞானம் அடைய வேண்டுமோ அந்த காலம் வரையிலும் அவர்கள் இருக்கும்படியாக செய்து அதற்கு பிறகு ஒடுக்குதல் நினைவோடு. அதனாலதான் சொல்றாங்க, நமக்கு வேண்டிய எல்லாமே நம் முன் கருவுள்பட்டது. சாதி ஆயுள் போகம் அனைத்தும் முன் கருவுள்பட்டது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்மானித்து ஒன்னொன்னு அனுப்பப்படுகிறோம். இந்த இடத்துல இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கணும்னு தீர்மானித்திருந்தால் மட்டுமே இங்க வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. முழுவதும் அழிவகை நினைவோடு முதல் உரு இயல்வரன் உரைபதி செழுமணி அணி சிவபுர நகர் தொழுவார் புகழ்மிகும் உலகிலே. அந்த சிவபெருமானை நினைத்தால் அந்த 11 பாட்டுல ஒவ்வொரு பாட்டுக்கும் பலன் இருக்கு. திருக்கடை காப்புல மட்டும்தான் பலன் சொல்லுவார். இந்த சிவபுரம் பதிகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலுமே அதுல பலன் இருக்கு. இறைவன் இப்போ இவ்வளவு காரியங்களையும் செய்யறாங்க, ஆனால் கொஞ்சம் கூட சரணப்படாதவன் என்ற கருத்தை நம்முடைய அருளாளர்கள் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி தெளிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உள்ளமும் போய் நான் கெட்டவாவாடி தெல்லேனும் கொட்டாமும். வான் கெட்டு, வான் ஆகாயம் இருக்கிறது ரொம்ப சூட்சமானது ஆகாயம் தான். அது எவ்வளவு தூரம் விரிந்து பறந்துருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நட்சத்திரங்கள் முழுதுமே நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. பகல்ல நட்சத்திரம் தெரியல, ராத்திரில பாக்குறோம். அப்புறம் பூமி சுத்தும் பொழுது அது வேற பல நட்சத்திரங்கள்லாம் வரும், நமக்கு தெரியாது. அது எத்தனை இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு அது கொடுத்த ஒளி 20 ஒளி ஆண்டு வந்து நமக்கு கிடைக்குது. அது இப்ப இருக்கா இல்லையான்னு நம்ம பாக்குற காட்சியெல்லாம் உண்மைன்னு கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அது இறந்து கூட போயிருக்கலாம், அது அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் அது இருக்கிறது போல நமக்கு கண்டு தெரியும். ஏன்னா 20 ஆண்டு ஆகுது அதுலேருந்து நம்மகிட்ட ஒளி வருது. ஆகவே இறைவன் வான் கெட்டு ஆகாயம் அழி, வான் கெட்டு மாறுதம், மாறுதம்னா காற்று மாய்ந்து காற்றே இல்லாமல் போனாலும், அழல் நெருப்பு, அழல் நெருப்பு சூரிய ஒளி சந்திர ஒளி நம்ம கொடுத்துற அக்னி ஒளி எல்லாம் அழல். அழல் நீர் தண்ணி, மண் இந்த பூமி. ஒரு பூகம் வந்தாலே தாங்க மாட்டேங்குது நம்ம இல்லையா? ஒரு சுனாமி வந்தா தாங்க மாட்டேங்க, அதனால தலனப்படுறோம், பாதிக்கப்படுறோம். இப்படி வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இன்றி. முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சின்ன சதம் கெடுதுன்னா நம்ம திரும்பி பார்க்க போறது கிடையாது. அதுபோல இறைவன் உலகத்துல ஒரு பகுதி ஒரு பக்கம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒரு பகுதி அவன் தோற்று வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு தெரியும் எல்லாம், பேரறிவாளன், எதை எங்க எப்படி செய்யணும்ட்டு அவனுடைய சங்கல்பத்திலேயே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அவன் தன்னில் தானாக இன்பஸ்வரூபனாக அவன் இருந்து கொண்டிருப்பான். உலகத்துக்கு இன்ப உயிர்களுக்கு, முக்தி அடைந்த உயிர்களுக்கெல்லாம் இன்பத்தை வழங்கி கொண்டு அவன் இருப்பான். முக்தி அடைந்த உயிர்களுக்கு மட்டும் இன்பத்தை வழங்குறது இல்ல, நம்ம உலகாயத்தில் இருக்கிற உயிர்கள் இன்பத்தை அனுபவிக்கிறது கூட அவனுடைய கருணை தான் காரணம். அவனுடைய கருணை இல்லாவிட்டால் இந்த இன்பம் கூட நமக்கு கிடைக்காது. சிற்றின்பம் கூட அவனுடைய அருள் தான். சிற்றின்பத்தின் மூலமாக நம்மை பக்குவப்படுத்தி பேரின்பத்துக்கு அழைத்து செல்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் சலனமில்லாதவன், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. சிவபெருமான் வேண்டுதல் அவனுக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறார் திருவள்ளுவர். வேண்டாமை வேண்டுவதும் இல்லான் தன்னை, வேண்டாமை வேண்டுவதும் இல்லான்னு. அவனுக்கு விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது. திருநாவுக்கரசர், உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டி, நம்ம உண்ணணும் உறங்கணும், இல்லைன்னா விகாரம் அடைந்து விடுவோம். ரெண்டு நாள் மூன்று நாள் தூங்காம ஒருத்தனை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாளா நாள் வைத்தியம் வந்துடுமா. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி. நீ உனக்கு மூப்பு இல்லை, நீ பிறக்க மாட்டாய், உனக்கு இறப்பும் இல்லை, விகாரம் அடையாதவன் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு செய்தியை சொல்றோம்னா நம்முடைய அருளாளர்கள் அதை பற்றி என்னென்ன கருத்துக்கள், அந்த செய்தியை ஆழமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நேரிழியை கலந்திருந்தே புலனைந்தும் வெந்தான் தன்னை. நமக்கு பௌதிக உடல், நமக்கு சுவாமிக்கு அருள் திருமேனி, அதனால நம்ம உடம்ப போல அந்த உடலை நாம் நினைக்க கூடாது. தூயவேணி சுடர்விடு சோதி, காதலனாகி கடுநீர் மாலை ஏழுரைக்காக எழில்வர அணிந்தும் என்பது மணிவாசகம். ஆக தூயமேனி சுடர்விடு சோதி, அவனுடைய உடம்புல ஒரு அடுக்கு போய் பற்றாது. நம்ம போல உணர்வுகள் எல்லாம் அந்த உடம்புல இருக்காது. அவன் அருள் திருமேனி கொண்டிருக்கிறான்னா அருளர் தொழிலை செய்வதற்காக மட்டுமே அவன் அருள் திருமேனியை கொண்டிருக்கிறான். உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பூசனை செய்து உய்வடைய வேண்டும் என்பதற்காக. அவன் ஒண்ணும் உருவம் தாங்கி இங்க வரணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மண்ணுல எல்லாமே அவனுடைய செயல்கள் எல்லாமே கருணை. அவன் உருத்தாங்கி வருகிறோம் என்றால், அவன் உருத்தாங்கி வராவிட்டால் நமக்கு இந்த ஞான நூல்கள் நமக்கு கிடையாது. அதனாலதான் உருவம் எடுத்துக் கொள்கிறான். ஞான நூலை அருள்வதற்காகவே அவன் உருத்தாங்கி வருகிறான். கண்ட கரையும் கரந்தருளி, வீகண்டார் அப்படி வர்றாராம், கண்டத்தில் இருக்கிற கரையை கறந்து மறைத்து கொண்டு இந்த மண் உலகத்தில் வந்தார். கடையும் கண்ட கரையும் கறந்து வந்து மறைந்து மறைத்துக் கொண்டு வந்தார். அவன் நேரிழையை கலந்திருந்தே புலனைந்தும் வென்றானே. நேரிழை என்பது இந்த இடத்துல அவனுடைய கருணை, அவனுடைய அருள், அவனுடைய சங்கல்பம். அதை அந்த பராசக்தி அவன் கலந்திருந்தால் கூட புலனைந்தும் வென்றவன். அதை புலனைந்தும் வென்றவன் அவனை போய் நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது வந்து அவனை வந்து குறைச்சி மதிப்பிடுறது மாதிரி. அவனுக்கு ஏது புலன், ஏது அதை வெல்றது, அதை வெல்லுங்கிற அவசியம் என்ன இருக்கு? இல்ல. மங்கையோடு இருந்தே யோகு செய்வானை, பாவையுடன் இருந்த பரம யோகி. நம்மை போன்ற பௌதீக தேகம் அவனுக்கு கிடையாது, அதனால அவன் எதனாலும் பாதிக்கப்படாமலே இருக்கிறவன் அப்படிங்கறத இந்த வார்த்தை தடுமாறுது. இந்த இடத்துல அவனை பற்றி விவரிப்பதற்கு வார்த்தை போதுமானதாக இல்லை, அதனால முடிந்த வார்த்தையினால விவரிக்கிறார்கள். அவை இந்த இரண்டாவது அதிகரணம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அதிகரணம் அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின், இரண்டாவது அதிகரணம் தோற்றிய தேதியே ஒடுங்கி மலத்து உள்ளதாம். இது தோற்றிய ஒருவனால் தோற்றப்பட்டது, தோற்றப்பட்ட உள்பொருள். சூனியத்திலிருந்து உலகம் வரவில்லை, மாயை என்ற ஒரு பேராற்றலிலிருந்து இறைவன் இந்த உலகத்தை படைத்தருளினான். அந்த படைத்த உலகம் அவனிலேயே ஒடுங்கியது, அவனுக்குள்ள ஒடுங்கி போச்சு. அவன் முதலே சொல்லியிருக்கேன், இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு நிலம் இருக்கு. அவன் வந்து அவனுக்குள்ள ஒடுங்கியது என்றால், இந்த உலகம் எதிலிருந்து தோன்றி வந்ததோ அதுலதான் ஒடுங்குகிறது. அந்த மாயை இவனுக்குள் ஒடுங்கி இருக்கிறது, அதனால இவனை வந்து ஒடுங்கின்னு சொல்றோம். அவனை அதெல்லாம் ஒடுக்கி வைப்பதற்கனாலே இவன் ஒடுங்கி என்று சொல்கிறோம். மீண்டும் புனருற்பவம் செய்கிறான். அப்படி புனர்வுற்பம் செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, மலத்து உள்ளதாம். எவ்வளவு அழகா சொல்றாரு, ஒரு ரெண்டு வார்த்தை தான், ஒரு வார்த்தையில அவ்வளவு விஷயம். ஆனாமலம் உயிர்களை விட்டு இன்னும் நீங்காமையினால் மீண்டும், முதலே சொன்னா சபை கூட்டப்படுகிறது. அந்த சபை கூட்டப்பட்ட காரணம் அந்த விஷயம் முடிவடையவில்லை, அதனால மறுநாளும் சபை கூட்டப்படுகிறது இல்லையா. அதுபோல ஒடுங்கி மலத்து உள்ளதாம், மலம் உயிர்களை பற்றி இருப்பதின் காரணமாக மீண்டும் இந்த உலகம் படைக்கப்படுகிறது. இந்த அதிகாரம் இப்ப பார்த்துருக்கோம் நம்ம.